நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்ற எல்இடி தொழில்நுட்பம் குறித்து விளக்குகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். சமீப வருடங்களாக வருடந்தோறும் தவறாமல் நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா வந்து நோபல் பரிசு. எப்பொழுதுமே இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக போயிட்டுருக்கும். அதாவது இந்த தேதியில் தான் அறிவிப்பாங்க, இந்த தேதியில் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்கும், அதேமாரி இவங்கவுங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்ட் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுருவாங்க அது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வருடமும் சொல்லி வைத்தாற்போல் அதே நாளில் வந்து நோபல் பரிசுகள்லாம் அறிவித்தாங்க. அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா முதலாவதாக வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து இந்த வருஷம் கொடுத்தாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஏன் கொடுத்தாங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த நோபல்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி தோன்றுனது அப்படிங்கிற ஒரு சின்ன துவக்கத்தை நான் சொல்லிடுறேன். ஆல்பர்ட் நோபல்ங்கிறவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார், ஸ்வீடன் நட்கார். அவர் ஆக்சுவலாக அவர் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாரு. 335 கண்டுபிடிப்புகள் வந்து அவர் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் வந்து நிறைய சம்பாதிக்கிறப்ப தொழிற்சாலைகள் வந்து நிறுவி அவரோட வாழ்க்கை பயணம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு செய்தி வந்து வருது, இந்த மாதிரி இவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி, உயிரோட இருக்கிறவரே செத்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வருது. ஆக்சுவலாக அந்த செய்தி வந்து அவங்களோட சகோதரர் யாரோ இறந்ததுன செய்தியை வந்து இவர் செத்துதான் வந்து தகவல் வரப்போ இவருக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு நிடல் ஏற்பட்டுருச்சு. அப்போ நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிட்டார். அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டு இருக்கிறப்ப கடைசியாக அவர் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா டைனமிட்ங்கிற ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சாரு. அது வந்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாம் அழிவுக்கு பயன்படக்கூடிய ஒரு சாதனம். கடைசியில் அது கண்டுபிடிச்சது நினச்சி வருத்தப்பட்டார். நம்மளால் எத்தனையோ ஒரு பேரழிவுகள்லாம் ஏற்பட போகுதுங்கிற ஒரு வருத்தம் இருந்ததுனால அவர் சேர்த்த அந்த சொத்துக்கள் பெரும்பான்மையான தொகையை வந்து மனிதகுலத்தை மேம்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்புகளுக்கு இந்த பணம் வந்து செலவழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் உயில் எழுதிச்சார். 60 வயசுலேயே அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த உயிரை படிக்கிறவங்க வந்து பார்த்துட்டு ஒரு குழுவை வந்து நியமித்து இது வந்து ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டு வராங்க. 2ம் உலகப்போர் நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நோபல் பரிசு வந்து கொடுக்கறது தடைப்பட்டது. அந்த குழுவில் இருக்கிறவங்களே வந்து ஹிட்லர் மாதிரியான ஆட்கள் வந்து தேடினாங்க, அவங்கள வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால அடுத்த நாட்டில் போய் அவங்க வந்து தப்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அந்த டயத்தில் வந்து நோபல் பரிசு வந்து கொடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் காலம் போக போக எல்லா நாடுகளும் வந்து இது வந்து அங்கீகரிக்கிறாங்க. பெரும்பான்மையான நாடுகளில் வந்து வரியை வந்து எடுத்துட்டாங்க. அதோட அந்த நோபல் அறக்கட்டளையோட நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்கும் இல்லையா, அந்த சொத்தில் வரக்கூடிய பணத்தை வந்து ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகளுக்கு செயல்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பங்குதாரர்களாக நிறைய தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த நாட்டில் வந்து நோபல் ஃபவுண்டேஷனோட பங்குகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து வரி விலக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளெல்லாம் வந்து வரி விலக்கே வந்து சுத்தமாக நீக்கிட்டதுனால கடந்த 2000 ஆண்டு நிலவரப்படி அவங்களோட சொத்து மதிப்பு வந்து $560 மில்லியன். இது ஒரு பக்கம். இப்போ வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்கள்ல, இது வரைக்கும் 760 நோபல் பரிசுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்து நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த சன்மான தொகை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டுக்கான வருமானம், அந்த நோபல் பரிசு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த ஆண்டுக்கான வருமானம் எவ்வளோ இருக்கோ அது சமபங்காக எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு விதிமுறைகள்லாம் இருக்குது, எப்படி வந்து அந்த கமிட்டி இது பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கணும். இப்போ அந்த பரிசை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதாவது அந்த போட்டியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நோபல் ஃபவுண்டேஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதுக்குன்னு ஒரு கமிட்டி குழு வச்சுருப்பாங்க. நிறைய விதிமுறைகள்லாம் அவங்க வச்சுருக்காங்க எப்படி எப்படி இது பண்ணணும்னு சொல்லி. 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. குறைந்தது 3000 பேர்த்துட்டேருந்து வர அந்த கருத்துக்கள் அடிப்படையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி மினிமம் 3 பேர்த்துக்கு கொடுக்கலாம் அந்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்தப்பில் தான் அது போயிட்டுருக்கு. இது வந்து நோபல் ஃபவுண்டேஷன் என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படி சொல்லி. இப்போ வந்து இந்த நோபல் பரிசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். மனித குலத்துக்கே வந்து ஆரம்ப காலத்தில் இது பெரிய விஷயமே தெரியல, ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் தற்கால நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு இன்வென்ஷனுக்கு ஒரு கண்டுபிடிப்புக்கு நோபல் பரிசு கொடுத்தது அப்படின்னா அவர் பிறவி பயன் அடைந்ததாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான ஈக்குவல் வந்து இப்போ இந்த பரிசுக்கு வந்துருக்கு. நோபல் பரிசுங்கிறது வந்து ஒரு பெரிய சமுதாயத்தின் உச்சகட்ட மதிப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த நிலையில் வந்து இப்போ இந்த நோபல் பரிசு வந்து கருதப்படுது. இது வந்து ஆரம்பத்தில் முதல் வந்து எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாங்க இல்லையா ராஞ்சன், அவங்களுக்கு 1905 தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக அவர் வந்து உயிரில் எழுதி வச்சதே, ஆல்பர்ட் நோபல் உயிரில் எழுதி வச்சதே பார்த்திங்கன்னா 5 துறைகளுக்கு எழுதி வச்சார், அதாவது இயற்பியல், வேதியியல், அதுக்கப்புறம் மருத்துவம், அதுக்கப்புறம் இலக்கியம், அதுக்கப்புறம் உலக அமைதி, இந்த 5 எழுதி வச்சாங்க. அதுக்கப்புறம் 1968 வருஷத்தில் வந்து ஸ்வீடன் நாட்டு வங்கியோட 300th ஆண்டு விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த விழா கொண்டாட்டத்தின் ஒரு நிகழ்வாக ஒரு பல்கான அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நோபல் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்து பொருளாதாரத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு பங்களிப்பு அளித்தவங்களுக்கு, அதாவது அது எப்படின்னா நோபல் நினைவு பரிசு, அது நோபல் பரிசு கிடையாது, நோபல் நினைவாக அந்த பரிசை அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நோபல் கமிட்டி, நோபல் குழு வந்து கூடி இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் வந்து நோபல் குழு வந்து ஏற்றுக்காது, எந்த ஒரு பரிசும் ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது ஏன் எடுத்துட்டாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சில துறைகளுக்கெல்லாம் வந்து இன்னும் நமக்கு நோபல்ங்கிற ஒரு அந்த அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்னா இப்போ நோபல்ங்கிறது ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறதுனால, ஒரு குறை என்னென்னா கணக்கு துறை இருக்கு இல்லையா மேத்தமெட்டிக்ஸ், அந்த துறைக்கு வந்து இது கொடுக்கல. இப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இனிமேல் நோபல் வந்து இதுமாதிரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நோபல் மொத்தம் 5 துறை சொன்னேன், அமைதிக்கான நோபல் பரிசு வந்தியும் நார்வே தலைநகரத்தில் கொடுக்குறாங்க, மற்ற 4 வந்து ஸ்டாக்ஹோம்னு சொல்லிட்டு ஸ்வீடன் தலைநகரம். இது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நார்வே ஸ்வீடன்லாம் வந்து ஒன்றா இருந்தது, அதுக்கப்புறம் தனித்தனி நாடாக பிரிஞ்சதுனால அவர் உயிரிலே எழுதி வச்சுருக்கார் அமைதிக்கு வந்து அந்த இடத்துல தான் நீங்கள் கொடுக்கணும். ஸ்டாக்ஹோம் நகர் வந்து இவர் நோபலோட சொந்த ஊர், அவர் பிறந்து வளர்ந்த ஊருங்கிறதுனால மற்ற இதுக்கெல்லாம் வந்து டிசம்பர் 10 ஆல்பர்ட் நோபலோட பிறந்த நாள், அவரோட அந்த பிறந்த நாள் நினைவாக வந்து வருட வருடம் சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, உலகத்தில் வந்து 179 நாடுகள் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த 179 நாடுகளில் எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ ஒரு திறமை மிக்கவர்கள் இருப்பாங்க. இதில் வந்து இந்தியாங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு கம்பேர் பண்ணுறப்ப தீவுன்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த குட்டித்தீவுலேருந்து இதுவரைக்கும் 5 கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். இதை சொல்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லரிக்குது. ஸோ அது வந்து நான் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சர் சி வி ராமன், அதுக்கப்புறம் வந்து சந்திரசேகர், அதுக்கப்புறம் வந்து வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், அதுக்கப்புறம் அன்னை தெரசாவோட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இங்கே அவங்க வந்து பிறப்பால் வேற்று நாட்டவர், பட் அவங்களோட சேவை ஃபுல்லும் நம்ம இந்தியாவை சார்ந்தே இருந்தது. அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர், அதுவும் வந்து அவர் பங்களாதேஷில் பிறந்தார், பட் இந்தியாவும் நம்ம சொல்லிக்கலாம், நம்ம இந்திய தேசிய கீதத்தை அவர் ஏற்றுனார். இந்த வருடம் அமெரிக்கான நோபல் பரிசு வந்து இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்திக்கு கொடுத்துருக்காங்க. அது நோபல் ஆரம்பித்த 1905 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு தொடர் நிகழ்வு வந்து இன்றைய வரைக்கும் இந்தியாவும் வந்து முக்கியமான பங்களிப்பில் வந்து உலக அரங்கில் பேசப்படுதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னு வச்சுக்கலேன், நோபல் பரிசு வரைக்கும் இந்தியர்கள் வாங்கியிருக்காங்க. இந்தியர்களில் வந்து இப்போ சந்திரசேகர் சொன்னாலே, அவர் வந்து வானியல் ஆராய்ச்சி, அவர் வந்து எப்படின்னா நட்சத்திரங்களோட வாழ்நாள் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஒரு நட்சத்திரம்னு வச்சுங்களேன், சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம் தான், அந்த மாதிரி எண்ணற்ற நட்சத்திரங்கள் வந்து வானத்தில் இருக்குது. ஒரு நட்சத்திரம்னா இவ்வளோ நாள் தான் வாழும் அப்படிங்கிற ஒரு அந்த வாழ்நாள் கணக்கு வந்து எப்படி துல்லியமாக கணக்கிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து அவர் கண்டுபிடிச்சார். சர் சி வி ராமன் வந்து இந்திய அறிவியலின் தந்தை. ஏன்னா வந்து முதலாக வந்து இந்தியாவிலே பிறந்து, இந்தியாவிலே வளர்ந்து, இந்தியாவிலே படித்து, இந்தியாவுக்குன்னே வந்து ஆராய்ச்சி செய்த ஒரு முதல் இந்தியர், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா முதல் தமிழர் சர் சி வி ராமன் வந்து ராமன் விளைவுன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன்லேருந்து வர வெளிச்சம் இருக்குல்ல, சூரிய வெளிச்சம் வந்து ஒரு பொருள் மீது பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பொருள்னா என்னென்னா அணுக்களால் தான் ஆகப்பட்டது இல்லையா, அந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த பொருள் மீது படுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அணுக்கள் வந்து சிதைவடையுது. சிதைவடைந்து இப்போது ஒரு பொருள் வந்து சிகப்பு கலரில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், சூரிய ஒளி பட்டுது அப்படின்னா அந்த சிவப்பு கலர் வந்து சிதைவடையுது. அது ஏன் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். இது வந்து ஒவ்வொரு அணுக்களுக்குமே நடக்குது, எல்லா அணுக்களுக்குமே நடக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து சூரிய ஒளிங்கிறது வந்து வெள்ளை ஒளி தான். அது வந்து ஒரு முப்பட்டகம் பிரிசத்துக்குள்ளே நம்ம வந்து அதை ஊடுருவ வச்சு செஞ்சோம்னா ஏழு நிறமாக பிரியுது. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு அலைநீளம் இருக்குது. அது எந்தெந்த பொருளில் படுது, அந்த பொருள் வந்து எந்த நிறத்தை உள்வாங்கிட்டு எந்த நிறத்தை வெளியில் விடுதுங்கிறத பொறுத்து தான் இந்த நிறங்கள்லாம் நம்ம சொல்கிறோம், பச்சை சிவப்பு அப்படின்னு சொல்லி. இவர் வந்து கடல் வழி பயணமாக போட்டிகிட்டு இருக்கிறப்ப சூரிய ஒளி வந்து அந்த தண்ணியில் பட்டு தண்ணியெல்லாம் நீல நிறமாக இருந்தது. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், ஏதோ அழகாக இருக்குது கடல் அப்படின்னு. அவர் ஒரு விஞ்ஞானி இல்லையா, அவரோட கோணத்தில் வந்து அதை பார்த்து ஏன் இந்த தண்ணி ஒண்டி நீல நிறமாக இருக்குது, ஏன் சிகப்பாகவும் பச்சையாகவும் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி செய்து அதன் விளைவாக ராமன் விளைவுன்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் வந்து இயற்பியல் துறைக்கு வந்து கண்டுபிடித்து கொடுத்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ராமன் விளைவின் அடிப்படை தத்துவம் தான் இன்றைக்கி வந்து எல்லா ஆய்வுக்கூடங்களையும் துல்லியமாக ஒரு பொருளில் இருக்கிற மூலக்கூறுகள், அதாவது இப்போ வந்து புரோட்டீன் எவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட் இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அது வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்புங்கிற ஒரு சாதனம் வந்து பயன்பட்டுருக்கு. வரலாற்றில் மாட்டி போட்ட புரட்சியாளர்கள்னு சொல்கிறாங்களே, புரட்சிங்கிறது வந்து அரசியலில் வண்டியும் கிடையாது, அறிவியல்லையும் வந்து புரட்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து தொழிற்புரட்சி நடந்தது, இன்றைக்கி வந்து தகவல் புரட்சி. இந்த தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. அது வந்து குறிப்பாக சொல்லணும், இந்த ராஞ்சன் தான் முத முத அந்த எக்ஸ்ரே கண்டுபிடிச்சதுனால பார்த்திங்கன்னா நிறையா இப்போ உடலுக்குள்ளே உண்டாகக்கூடிய எலும்பு முறிவுகள்லாம் வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சதுனால மருத்துவத்துறைக்கு வந்து அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அதுக்கு இல்லாமல் இந்த எக்ஸ்ரேங்கிற ஒரு இது வந்து இன்றைக்கி நிறைய பயன்பாட்டில் இருக்குது. இன்றைக்குமே சொல்கிறேன் நான், 2014 நான் சொல்கிறேன் நான், இது 1905 அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, பட் அந்த கண்டுபிடிப்பு வந்து அதுக்கு முன்னாடி நிகழ்ந்துருச்சு. இன்றைக்கும் வந்து மனித சமய அந்த ஒரு இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா. இப்போ இந்த மாதிரி இப்போ ஐன்ஸ்டீன் கொடுத்தாங்க, ஐன்ஸ்டீக்கு வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சொல்லிவிட்டு அவரோட பிஹெச்டி தீசிஸ் அது கொடுத்தாங்க. அப்புறம் மார்க்ஸ் பிளாங்க்ஸு, அப்புறம் ஜே.ஜே. தாம்சன், இந்த மாதிரிலாம் அறிவியல் இயற்பியலை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய பெரிய ரெவல்யூஷன். இயற்பியலில் வந்து என்றைக்கு வந்து அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து தான் வந்து இந்த பெரிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்து வளர்ந்ததாக நான் நினைக்கிறேன். வேதியியல் இருக்குது, மருத்துவத்துலேயும் இருக்குது, பட் ஆனால் இந்த தகவல் தவிர இப்போ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு இல்லை, கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருந்ததுனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து நொடிப்பொழுதில் வந்து தொடர்பு கொண்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து வழிகோலியது வந்து இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் தான். நோபல் பரிசு கொடுக்குறாங்க, வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வு தான். இது என்னென்னா ஒருத்தரோட லைஃபே, ஒரு விஞ்ஞானின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், காமன் பீப்புள் இருக்காங்களே அவங்களோட வந்து வித்தியாசமாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது பெரிய ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க வாழ்க்கை ஃபுல்லும் அவங்க வந்து டெடிக்கேட் பண்ணியிருப்பாங்க. சிலவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்தையே மறந்துடுவாங்க, சதா சர்வதா 24 மணி நேரமும் இந்த பாரதியார் சொல்கிற தவம் செய்யுங்கள் ஓயாது தயம் எய்த பொருளை அடைவோம் சொல்கிறார் இல்லையா, அந்த தவத்தை வந்து அவங்க புரிஞ்சதுனால தான் பெரிய பெரிய சாதனைகள்லாம் வந்து நிகழ்ந்திருக்கு. சில விஞ்ஞானிகள் வந்து அவங்களோட ஆராய்ச்சினால அவங்களோட உடம்பே வந்து சில பேர் இறந்து கூட இருக்காங்க. மேரி கியூரி அம்மையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ரேடியேஷன் வந்து இது பண்ணாங்க, அது வந்து ஒரு கதிரியக்க பொருள், அது கண்டுபிடிச்சா அவங்களோட உடம்புலேயே அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களோட உடல்லாம் வந்து ரொம்ப நலிவு ஆயிடுச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பொருட்டவே தெரியல. இப்போ நம்மளை மாதிரி சாதனால் என்ன நினைப்போம், ஐயோ இது வேணாம் வேணாம்ப்பா அப்படின்னு அடுத்த நாளே அந்த நாளே மூடிடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குது. இதில் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ நோபல் கிடைக்காதவங்களாம் வந்து எதுவுமே ஆராய்ச்சியே செய்யலையா அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம நினச்சிக்கூடாது. ரெக்கக்னைசேஷன் இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்போது நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து காந்திஜிக்கு கொடுக்கல. அப்போ காந்திஜிக்கு கொடுக்கல அப்படின்னா இப்போ வந்து காந்திசம்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு புதிய கொள்கையாகவே இது பண்ணுறாங்க. நம்ம காந்தியோட கொள்கையை பார்த்தே நிறைய வளர்ந்து வர நாடுகள் வந்து காந்திஜியோட அகிம்சா வழியை பயன்படுத்தியே நிறைய பேர்த்துக்கு வந்து விடுதலை கிடைத்திருக்கு, சுதந்திரம் கிடைத்திருக்கு. ஸோ வந்து இது ஒரு ரெக்கக்னைசேஷன், அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் இயற்பியல் துறைக்கு வந்து நோபல் கொடுத்துருக்காங்க, அது எதுக்காக கொடுத்தாங்க, அதனோட கண்டுபிடிப்பு என்ன, அந்த ஒரு சின்ன தகவல் வந்து நான் பரிமாறிக்கிறேன். இந்த வருஷம் வந்து லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பு, அது வந்து நீல நிற ஒளியை வந்து உமிழ்த்து, அந்த எல்இடி டயோடு வந்து நீல நிற ஒளியை வந்து உமிழ்த்து, அது ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. 21 நூற்றாண்டினோட வளர்ச்சி கணினி தொழில்நுட்பம், அப்புறம் வந்து டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, செல்ஃபோன் தொழில்நுட்பம், அப்புறம் வந்து சேட்டலைட் தொழில்நுட்பத்துக்குமே இந்த எல்இடி பங்களிப்பு ரொம்ப மகத்தான பங்களிப்பை அளித்துட்டு இருக்குது. ஸோ அந்த தொழில்நுட்பத்துக்கு அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போன விஞ்ஞானிகள் வந்து 3 பேர், ஜப்பான் விஞ்ஞானிகள். அவங்கள கௌரவிக்கும் விதமாக இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஜப்பான் விஞ்ஞானிகள் ஜப்பானில் பிறந்தவங்க, 2 பேர் இன்னும் ஜப்பானில் தான் இருக்காங்க. ஒருத்தர் ஒன்றியும் வந்து அமெரிக்க குடியுரிமை பெற்றுட்டார், அங்கே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்கார். பேர் பார்த்திங்கன்னா இசாமு அக்காசாகி. இவருக்கு வந்து 86 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அனுபவம் வாய்ந்த ஒரு. அப்புறம் வந்து ஹிரோஷி அமானோ அப்படின்றவர், இந்த இசாமு அக்காசியோட மாணவர் தான் வந்து இந்த ஹிரோஷி அமானோங்கிற ஒருத்தர். அப்புறம் சுஜி நக்குமராங்கிறவர் வந்து, அவர் தனியாக அதாவது பேரலன்னு சொல்லுவாங்கள்ல, இவருங்களோட ஆராய்ச்சி ஒத்தே இவரோட ஆட்சி தனியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க அந்த 3 பேரும் வந்து முக்கிய பங்களிப்பு, இந்த தொழில்நுட்பத்தை வந்து வளர்த்தெடுத்ததில் முக்கிய பங்களிப்பு இருந்ததுனால இப்போ அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ நோபல் தொழில்நுட்பம் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இப்போது ஜென்ரலாக அப்படியே சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன், யாருக்குமே ஒன்றுமே புரியாது. அதனால் இது ஃபஸ்ட்டு என்ன அதோட ஒரு ஒரு அறிமுகத்தை கொடுத்துடலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இயற்பியல் துறையிலேயே பார்த்திங்கன்னா நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒலி, சவுண்டு இருக்குல்ல, சவுண்டுக்குமே ஒரு துறை. அவங்க அந்த துறை வந்து சவுண்டை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதேமாதிரி லைட்டு, லைட்னால் வந்து வெளிச்சம், வெளிச்சத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு துறை. அப்புறம் வந்து காந்தம், எலக்ட்ரிசிட்டி, அந்த மாதிரி வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த மின்னணு எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த துறைக்கு தான் இந்த வருஷத்துக்கான நோபல் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் துறைக்கும் எலக்ட்ரிக்கல் துறைக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்குது. ஜென்ரலாக எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா என்னென்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுக்கள்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து அணுக்குள்ளார் ஒரு உட்கரு இருக்கும், உட்கரை சுற்றி எலக்ட்ரான்ஸுங்கிற அந்த அணுத்துகள்கள் வந்து சர்வ சதாகாலமும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்து சுற்றிட்டுருக்கு. அதாவது அணு உட்கருவை சுற்றி சுற்றிட்டே இருக்கும். இது வந்து நம்ம பள்ளி நாட்களே படிச்சுட்டு வர ஒரு முக்கியமான தத்துவம் இது. இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸுங்கிற துறை எப்படி உருவானது அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ வந்து தகவல் பரிமாற்றம் அப்போல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி நியூஸ் சேனல்ஸ்லாம் கிடையாது. ஒரு நியூஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தகவல் பரிமாறதுக்கு நம்ம பார்த்தோம்னாலும் அதிகமான நேரம் எடுத்துக்கும். அப்போ வந்து இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதை வந்து சிக்னல்களாக மாற்றி தகவலை வந்து பரிமாற முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறப்ப எலக்ட்ரானை கட்டுப்படுத்தி ஒரு தகவலை வந்து அதில் பொதிந்து அனுப்பக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஆரம்ப காலத்தில் செயல்பட்டது. அதுக்கு பேர் வந்து வானொலி தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வானொலி தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வேக்கம் டியூப் இருக்கு இல்லையா, வெற்றிட குழாய்கள் வந்து பயன்படுத்தினாங்க. வெற்றிட குழாய்களில் வந்து ஒரு கேத்தோடு ஆனோடு கிரிட்னு சொல்லுவாங்க, பிளேட் வச்சு நேர்மின்னோட்டம் எதிர்மின்னோட்டம் மாற்றி மாற்றி கண்ட்ரோல்டாக அனுப்பிச்சிருக்கிறப்ப சில குணாதிசயங்கள்லாம் மாறுது. அது வந்து தகவல் பரிமாற்றத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாதனமாக இருந்ததுனால அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இது பண்ணுறப்ப என்னாகுதுன்னா சில குறைபாடுகள்லாம் இருந்தது, ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணாங்க. என்னென்னா வேக்கம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பொருளில் வந்து காற்றை வந்து முழுவதுமாக எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கப்புறம் அது கண்ணாடி குடுவைக்குள்ளார தான் அந்த செஞ்சாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளார இது பண்ணுறப்ப வெப்பம் எலக்ட்ரானை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்னாகுதுன்னா அதிகமாக வெப்பம் ஏற்பட்டு அதோட லைஃப் டூரபிலிட்டின்னு சொல்லுவாங்களே அதிக நாள் உழைக்கிறது கிடையாது, அந்த மாதிரி வால்வுகள் அதிகமாக இது பண்ணுறதில்ல. அப்புறம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கண்ணாடியில் செஞ்ச குடுவைங்கிறதுனால சீக்கிரமாக உடஞ்சி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு, இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தது. அது யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் இந்த டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து செமி கண்டக்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ப்ளக் பாயிண்ட்டில் வந்து 230 வோல்ட் அழுத்தத்தில் வந்து கரண்ட் வந்துட்டுருக்கு. 230 வோல்ட் அழுத்தத்தில் வந்து எலக்ட்ரான்கள் வந்து வேகமாக நகர்ந்து வந்துகிட்டே இருக்குது, அவ்வளோ எனர்ஜி அந்த இதில் இருக்குது. அதனால நம்ம கையை வைக்கிறப்ப ரொம்ப ஷாக்காகுது. இப்போ அந்த 230 வோல்ட்டையும் வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு இதுக்குள்ளார நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கானும் ஜெர்மானியங்கிற பொருளெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முனையில் 230 வோல்ட்டு பாஸ் பண்ணுறீங்க, இன்னொரு முனையில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10 வோல்ட்டாக கம்மியாயிருது. 230 வோல்ட் எங்கே இருக்குது, 10 வோல்ட்டு இதாகிடுது. அப்போ இடையில என்னமோ நடக்குது, சம்திங் இஸ் கோயிங் ஆன். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான மெட்டீரியல்களில் வந்து நம்ம எலக்ட்ரான்களை பாஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு தேவையான கரண்ட்டை ஒன்றையும் அதில் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு தேவையான சில வேலைகளை வந்து ஆக்கப்பூர்வமான வேலைகளை நம்ம அதை செஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து செரண்டிபிட்டி டிஸ்கவரி நாங்கள் எதேச்சியாக நடந்த விஷயம். இது இது வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறை, இந்த மின்னணு துறை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது இந்த காலகட்டத்தில். இந்த நிலைக்கு வந்து செமிகண்டக்டர்ஸ், சாலிட் ஸ்டேட் செமிகண்டக்டர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு தருணம் தான். டிரான்சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான். அதுலேயுமே வந்து ஜெர்மானியமும் சிலிக்கானும் வந்து நல்ல ஒரு செமிகண்டக்டருங்கிறாங்க. செமிகண்டக்டர் அப்படின்னா என்னென்னா, காப்பர் இருக்குல்ல நம்மளோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குட் கண்டக்டர். குட் கண்டக்டர்னால் கரண்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் மரம்லாம் வந்து குட் இன்சுலேட்டர். இப்போ பிளாஸ்டிக்லேயும் மரத்துலேயும் நீங்கள் அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தாது, அது வந்து இன்சுலேட்டருன்றாங்க. அப்போ அது கண்டக்டாருக்கும் இன்சுலேட்டாருக்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் இருக்கிறது அந்த செமிகண்டக்டர்ன்றாங்க. இப்போ இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் என்னைக்கு வந்து கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் துறை வந்து புதிய பரிமாணத்துக்கு போயிட்டு இருந்தது. இது ஒரு கதை. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து லைட் கண்டுபிடிக்கிறார். லைட்டில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப டங்ஸ்டன்ங்கிறது ரொம்ப நம்ம முடி இருக்குல்ல, முடி சைஸுக்கான ஒரு எலிமெண்ட். அதில் வந்து நீங்கள் 230 வோல்ட் கரண்ட்டை வந்து அதிக அழுத்தத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே வந்து ஒரு உராய்வு ஏற்பட்டு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து ஒளிருது. அதுதான் வந்து இப்போ நம்ம லைட்டாக இருக்குது. அது வந்து அந்த டங்ஸ்டன் மின்விளக்கை வந்து பார்த்திங்கன்னா காற்று நீக்கப்பட்ட ஒரு அது வேக்கம் இதுக்குள்ளார வச்சுருப்போம். பல்ப்லாம் இருக்குல்ல, குண்டு பல்ப் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது காற்று நீக்கப்பட்ட ஒரு குடுவைக்குள்ளார டங்ஸ்டன் இலையை வந்து வச்சுட்டு ஒரு மின்மணிக்கும் இன்னொரு மணிக்கும் அதிக அழுத்தத்தில் கரண்ட்டு நம்ம பாஸ் பண்ணுறப்ப அது ஒளிருது. இதே தத்துவம் வந்து இப்போ இங்கே பயன்படலாம். இப்போ எல்இடிங்கிறது வந்து இதுவும் ஒரு லைட் எமிட்டிங் டிவைஸ் தான், இது இதுவும் வந்து வெளிச்சத்தை தான் கொடுக்குது. பட் ஆனால் இந்த தத்துவத்தின்படி இது வேலை செய்யலை. எடிசன் கண்டுபிடிச்ச லைட் என்ன பண்ணுதுன்னு வச்சிங்களேன், அது வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணதில்லை. நம்ம லைட்டில் கை வச்சோம்னு பயங்கர ஹீட்டாக இருக்குல்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் லைட்டு கீழே விழுந்து வெடிக்கும் பார்த்தீங்களா, டொப்புன்னு வெடிக்குங்களே, அது என்னென்னா வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்தம் இருக்குது, அதோட கம்மியாக உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன், உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்றை வந்து நீக்கிட்டாங்க. அப்போ நீக்கி வைக்கிறப்ப ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப இது இல்லை, அப்புறம் டியூரபிள் வந்து ரொம்ப 10,000 மணி நேரம் வந்து எரியுமா. ஆனால் இதுவே வந்து இப்போ எடிசன் கண்டுபிடித்த பல்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1,000 மணி நேரம் தான் அதோட லைஃப். அப்போ பார்த்துங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு. அது ஒன்று. இப்போ வந்து இந்த எல்இடி லைட் இருக்குங்க இல்லையா, இது வந்து நாட் லைட், இஸ் அ டயோட். டயோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இது செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லி. செமிகண்டக்டர் மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து இப்போ இயற்கையில் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஒன்று லேயர் பை லேயராக வைக்கிறது. ஒரு இது வந்து நிறையா வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு இது கம்மியாக எலக்ட்ரான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து ஒரு ஒரு லேயராக அடுக்கி உங்களுக்கு தேவையானபடி, அதாவது அந்த நிறமாலை இருக்குல்ல ஸ்பெக்ட்ரம் பேண்ட் இருக்குல்ல, அதுக்கு தகுந்தாப்பில் ஒளியை வந்து வெளியிடுறதுக்கான ஒரு இது. எந்தெந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலை நம்ம வச்சு அந்த டயோடை செஞ்சோம் அப்படின்னா, அந்த வெள்ளை ஒளியோ நில நிற ஒளியோ அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த அலை நீளத்துக்கு வந்து அந்த ஒளியை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த டோப்பிங்னு வாங்கல, டோப்பிங்னா என்னென்னா சிலிக்கான்ங்கிறது ஒரு குறை கடத்தி செமிகண்டக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் அதில் வந்து பியூர் இதுலேயே வந்து நம்ம பண்ண முடியாது. அதில் வந்து பியூர்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஃபுல்லுமே கண்டக்ட் ஆகாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணவே முடியாது. அது என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணி ஆன் ஆஃப், அதாவது தேவையானுங்கிறப்ப அது வந்து ஃப்ளோ ஆகணும், தேவையில்லாதப்ப அது வந்து நின்றுக்கணும், அது எலக்ட்ரானை கடத்தக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்ம உருவாக்கணும். அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலாக அது உருவாக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து இப்போ இந்த சிலிக்கான் போன்ற மெட்டீரியலில் வந்து உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அது பியூராக இருக்கும்ல சிலிக்கான் வந்து பியூராக வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் சில பொருட்களை வச்சு மாசுபடுத்துகிறாங்க, அதோட தன்மையை வந்து பியூரிட்டியை வந்து வேறு ஒரு பொருட்கள் மூலமாக, அதாவது எலக்ட்ரான் அதிகமான எலக்ட்ரான் வேணுமா இல்லை தேவையில்லாத எடுக்கிறது, தேவையில்லாத எடுக்கிறதுனா சின்ன ஒரு ஹோல் மாதிரி போட்டுவிட்றாங்க, அதுக்கு பேர் வந்து டோப்பிங்றாங்க. அந்த மாதிரி வந்து அல்டர்னேட் பண்ணிக்கூடிய ஒரு இது. பி டைப், என் டைப். பி டைப்னா என்னென்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறது, என் டைப்னா வந்து அந்த ஹோல்ஸ் வந்து இது பண்ணுறது. ஆரம்ப காலத்தில் எல்இடிஸ் வந்து 1950 கண்டுபிடிச்சிட்டாங்க, வெள்ளை ஒளி வெளியிற எல்இடிஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கண்டுபிடிப்பு வந்து எதுக்கு வந்து ரொம்ப பயன்பட்டது அப்படின்னா, முதல் இது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து குண்டு பல்பு எவ்வளோ பெருசு இருக்குது, அந்த பல்பு கொடுக்குற ஒளி வந்து சின்னதாக நம்ம நுனி விரல் சைஸுக்கு, அந்த பல்பே வந்து அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ வந்து எவ்வளோ இடம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது பார்த்திங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் இருக்குல்ல, உதாரணத்துக்கு வந்து டிவி சொல்லலாம், அப்புறம் செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கீ அமைக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் லைட் எரியுதுல்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த எல்இடி லைட் வந்து பயன்பட ஆரம்பிச்சிச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது நிறையா இது வெள்ளை ஒளி மஞ்சள் சிகப்புன்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஸ்பெக்ட்ரம் பேண்டில் வந்துட்டுருக்கு. ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட். எனர்ஜி எஃபிஷியன்ட்ங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து மின்சார பிரச்சனை வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் இருக்குது. மின்சார உற்பத்தியே சில இடத்துல வந்து இப்போ பருவநிலை மாற்றங்கள்னால வந்து நிறையா மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியல. இப்போ நடைமுறை காலத்திலேயே வந்து மின்சாரத்தை நம்பி தான் நமக்கு எல்லா வேலைகளும் நடந்துட்டுருக்கிறதுனால குறைந்த மின்சாரத்தில் அதிக வேலைகளில் செய்யணும், நம்மளோட மெயினான குறிக்கோளை அதுதான். அப்போ எது எது வந்து நம்மளோட ஆற்றல் வளத்தை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு அதிகமாக பயன் தரக்கூடிய எந்தெந்த பொருள் இருக்கோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து இந்த எல்இடி லைட் வந்து நீங்கள் செய்யுது. குறைந்த மின்சாரத்தில் அதிகமாக ஒளி கொடுக்குது, அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப எளிமை. ஏன்னா இதில் வந்து அந்த ஃபிலமெண்ட்ங்கிற மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் டயோடு வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம். அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் மோல்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடியில் செஞ்சதுனால ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஹீட் ஆகிறதே கிடையாது, ஹீட்டுங்கிற ஒரு இது கான்செப்டே கிடையாது சரிங்களா. அதனால் இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீல நில ஒளி வந்து பர்டிகுலராக அந்த அலைநீளத்தில் வந்து நீல நில ஒளி வந்து உருவாக்குறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹை குவாலிட்டி கேலியம் நைட்ரேட்ங்கிற அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலை வந்து பயன்படுத்தி இப்போ இந்த வருஷம் நோபல் வெற்றியாளர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஹை குவாலிட்டி கேலியம் நைட்ரேட்ங்கிற அந்த செமிகண்டக்டர், தமிழில் வந்து செமிகண்டக்டர்னா குறை கடத்தி, கடத்தினா தெரியுங்களா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல, குறை கடத்தினா நம்ம கொடுக்குறத அப்படியே கடத்தாது, பாதியை ஒண்டி கடத்தும். இப்போ வந்து இந்த குழு அக்காசாக்கி அம்மனோ குழு வந்து ஹை குவாலிட்டி கேலியம் நைட்ரேட்ங்கிற அந்த குறை கடத்தியை பயன்படுத்தி நீல நிற ஒளியை வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படி சொல்லி வெற்றி கண்டிருக்காங்க. பர்டிகுலராக இந்த நீல நில ஒளி என்ன பண்ணுது அப்படின்னா, மற்ற வெள்ளை நிற ஒளி கண்டுபிடிச்சிருக்காங்களா அதோட இன்னும் எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்குன்றாங்க. எனர்ஜி எஃபிஷியண்டாக தெரியும் இல்லையா, அது வந்து ஒரு குறைந்த ஆற்றல் பயன்படுத்தி அதிகமாக ஒளி. இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்தினுச்சு. இது வந்து இன்றைக்கு கண்டுபிடிப்பு கிடையாது, இது நம்ம குறிப்பாக இங்கே சொல்லணும். நேற்று ஏதாவது கண்டுபிடிச்சி இன்றைக்கி பரிசு கொடுக்குறாங்கன்னு நம்ம நினச்சிக்கூடாது. 1950 வந்து எல்இடி லைட் புழக்கத்துக்கு வந்துருச்சு. இவங்க வந்து 1990 வந்து இந்த ஹை குவாலிட்டி கேலியம் நைட்ரேட்டை பயன்படுத்தி ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து ஆராய்ச்சி சாலையில் கண்டுபிடிச்சாங்க. அப்போ 90 பார்த்துங்க, 90 இன்றைக்கி 2020 ஆயிடுச்சு. இப்போ 20 வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத வந்து இன்றைக்கி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்கள கௌரவிக்கும் விதமாக இந்த பரிசு வந்து இன்றைக்கி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. வரும் December 10 வந்து மிக பிரம்மாண்டமாக இது பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து இந்த நோபல் வெற்றியாளர்கள் கண்டுபிடிப்பை பற்றி விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம அது வரைக்கும் காத்திருக்கணும்.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை இந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற எல்இடி தொழில்நுட்பம் குறித்த விவரங்களை கூறினார் தா அருள் செல்வம் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.